மெல்பர்ன் நகரின் முக்கிய ரயில் நிலையத்திற்கு வெளியே நேற்று பிற்பகல் வாகனம் ஒன்றை வேகமாக ஓட்டிச் சென்று பாதசாரிகள் மீது தாக்குதல் நடத்திய வாகன ஓட்டுநர் மருத்துவமனையிலிருந்து விடுவிக்கப்பட்டு காவல்துறையின் காவலில் உள்ளார். இந்த வாகன ஓட்டுநர் 32 வயதான ஒரு ஆப்கானி அகதி என்றும் காவல்துறை அதிகாரிகள் அவரை கேள்வி கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. படுகாயம் அடைந்த நிலையில் 14 பேர் இப்பொழுதும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தென்கொரிய ஆண்கள் இருவர் மற்றும் மெல்பர்ன் புறநகரான நார்த் கோர்ட்டைச் சேர்ந்த 83 வயதான ஆண் ஒருவர் மோசமான நிலையில் இருக்கிறார்கள். சீனா, இத்தாலி, இந்தியா, வெனிசுவலா, அயர்லாந்து மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளிலிருந்து வந்திருப்பவர்களும் இந்த தாக்குதலில் காயமடைந்தவர்களில் அடங்குவர். இந்த தாக்குதல் பயங்கரவாத தாக்குதலா இல்லையா என்று அரசு இன்னமும் உறுதி செய்யவில்லை. ஆஸ்திரேலிய அதிகாரிகள் விக்டோரிய மாநில காவல்துறையினருடன் நெருக்கமாக வேலை செய்கின்றனர் என்றும் இதனை பயங்கரவாத செயல் இல்லை என்று ஒதுக்கி வைப்பது விவேகமற்ற செயல் என்றும் உள்துறை அமைச்சர் பீட்டர் டட்டன் கூறினார்.
The officers within the Australian Federal Police, officers within ASIO, the Australian Border Force, all of them are working very closely to look at every aspect, every detail of this case with the Victorian Police at the moment. And so I don't want to preempt anything, but we are certainly not ruling out a terrorist link and we certainly aren't drawing any conclusions at this stage.
இது குறித்த மேலதிக செய்திகளை பார்வைகள் நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்கலாம். ஈராக் மற்றும் சிரியாவில் ISIS-க்கு எதிராக விமான தாக்குதலில் ஆஸ்திரேலியா பங்கேற்பதை விரைவில் நிறுத்தப்போகிறது. கடந்த 3 வருடங்களாக இதற்கு பயன்படுத்தப்பட்ட 6 சூப்பர் ஹார்னட் போர் விமானங்கள் ஆஸ்திரேலியா திரும்புகின்றன. ஈராக்கிய அரசாங்கத்துடன் ஆஸ்திரேலியா உட்பட இணைந்த நாடுகள் இதுகுறித்து பேச்சுவார்த்தைகளை முடித்திருக்கின்றன. மத்திய கிழக்கில் இயங்கும் தீவிரவாத குழுக்களுக்கு எதிராக மிக முக்கியமான வேலைகளை ஆஸ்திரேலிய படைகள் அங்கு பணியாற்றிய நேரத்தில் செய்துள்ளதாக பிரதமர் மார்க்கம் டர்ன்புல் கூறினார்.
During that time, our super hornets have conducted 2,700 sorties. They played a really important role, vitally important role in liberating Iraq from Daesh, and they have played a very important role as well in the battle against Daesh in Syria.
ஆஸ்திரேலிய வரலாற்றில் மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல் கைப்பற்றப்பட்டதைத் தொடர்ந்து 8 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மேற்கு ஆஸ்திரேலியாவில் $1 பில்லியன் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. நேற்று அதிகாலை ஜெரல்டன் என்ற இடத்திற்கு 1 டன் மெத்தம்பெட்டமீனை சுமந்த படகு வந்து சேர்ந்தபோது அதிலிருந்து போதைப் பொருட்களை ஏற்றுவதற்காக வந்த வாகனத்தை அதிகாரிகள் முற்றுகையிட்டு போதைப்பொருள் கடத்தல்காரர்களை கைப்பற்றினார்கள். பல அமலாக்கத்துறையினர் ஒருங்கிணைந்து செயற்பட்டதன் விளைவாகவே இவர்களை கைது செய்ய முடிந்தது என்று மேற்கு ஆஸ்திரேலிய காவல்துறை அதிகாரி கிறிஸ் டாசன் கூறினார்.
This is the culmination of many months of very solid police work and intelligence work by this joint task force. What you see in front of you equates to nearly 13 million deals that has now been prevented from hitting our cities, our communities, and most importantly impacting on the lives of everyday Australians.
ஓய்வு பெற்ற ராணுவ தளபதி ஒருவர் ஆஸ்திரேலியாவின் புதிய செனட்டராக உள்ளார். ஜிம் மோலன் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்திற்கான செனட்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை சிட்னியில் உள்ள உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. 67 வயதான லிபரல் கட்சி வேட்பாளர் ஜிம் மோலன் இரட்டை குடியுரிமை சர்ச்சையில் மாற்றிக்கொண்டு பதவி விலகிய ஃபியோனா நேஷுக்கு பதிலாக செனட்டராக பதவியேற்பார். இஸ்ரேலின் தலைநகராக ஜெருசலமை அங்கீகரிக்க மறுக்கும் ஐநாவின் தீர்மானத்தை ஆதரிக்கும் நாடுகளுக்கு வழங்கப்படும் நிதியுதவிகள் நிறுத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா உட்பட பெரும்பாலான நாடுகளின் தூதரகங்கள் இஸ்ரேலில் டெல்அவிவ் நகரிலேயே செயல்படுகின்றன. இந்நிலையில் இஸ்ரேல் தலைநகராக ஜெருசலமை அங்கீகரிப்பதாக அமெரிக்கா அண்மையில் அறிவித்தது. இந்த விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற ஐநா பாதுகாப்பு அமைப்பின் அவசர கூட்டத்தில் அமெரிக்காவின் முடிவுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கான வாக்கெடுப்பு நேற்று நடைபெற்றது. 128 நாடுகள் இந்த தீர்மானத்தை ஆதரித்து வாக்களித்துள்ளன. 35 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்றவில்லை. 9 நாடுகள் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்துள்ளன. இந்த தீர்மானத்தை ஆதரிப்பவர்களுக்கு நிதியுதவிகள் நிறுத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் மிரட்டல் விடுத்த பிறகும் இப்போது தீர்மானம் வெற்றி பெற்றுள்ளது. ஆஸ்திரேலியா, கனடா உட்பட 35 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. மத்திய கிழக்கில் 2 ஸ்டேட் சொல்யூஷன் எனப்படும் தீர்வை தாம் ஆதரித்தாலும் ஐநா தீர்மானத்தை ஆதரிக்க முடியவில்லை என ஆஸ்திரேலிய ஐநா தூதுவர் கூறினார்.
Australia does not support unilateral action by either side of this conflict. We consider that such actions undermine the peace process. We do not, however, consider that this further resolution helps bring the parties back to the negotiating table.
இனி விளையாட்டு செய்தியில், இந்த ஆண்டின் சிறந்த கிரிக்கெட் வீரருக்கான சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் புதிய விருதை எலிஸ் பெரி பெற்றுள்ளார். இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் இறந்த பெண் கிரிக்கெட் வீரர் ரேஷல் ஹொய் ஃபிளின்ட் பெயரில் வழங்கப்படும் இந்த விருதை வென்ற முதல் நபர் இவர் ஆவார். பெண்கள் ஆஷஸ் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்திற்கு எதிராக 213 ஓட்டங்களை பெற்றார் என்பதும், இதுவரை 19 ஒருநாள் போட்டிகளில் 22 விக்கெட்டுகளை எடுத்தது மட்டுமன்றி 905 ஓட்டங்களையும் அவர் பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கன.
இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.